Alors.
அதிமீது சனாதிபதியிடம் இருந்து கிடைத்த செய்தி 2019 ஏப்ரல் மாதம் 22 கௌரவ சபாநாயகர் இலங்கை பாராளுமன்றம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, மக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டம். மக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் இரண்டாம் பிரிவின் கீழ் 22/4/2019 திகதிய பிரகடனம் மூலமாக அமைப்படி கட்டளை சட்டத்தின் இரண்டாம் பிரிவின் கீழ் ஏற்பாடுகள் இலங்கை தீவடங்கிலும் 2019 ஏப்ரல் 22 அமலுக்கு வருமாறு என்னால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்படி பிரகடனம் செய்வதற்கான காரணம் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் பொதுமக்களின் உயிர் பாதுகாப்புக்கு அவசியமான வளங்கள் சேவைகளை பேணி வருவதற்காகவும் என அரசியல் அமைப்பின் 155வது உறுப்புறையின் 4வது உப உறுப்புறையின் பிரகாரம் செயல்பட்டு பாராளுமன்றத்திற்கு அறிவிக்கப்படுகின்றது. இப்படிக்கு நம்பிக்கையுள்ள ஒப்பமிட்டது மைத்ரிபால சிறிசேனே. அடுத்ததாக சபாநாயகரின் அறிவித்தல் பி பாராளுமன்றத்தை அகலைப்படுத்தல். பாராளுமன்ற செயலாளனாகும் அதை வாசிப்பார் சபாநாயகர் அவர்களின் அறிவித்தல் 2019 ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பாராளுமன்றத்தின் கூட்டம் ஒன்றைக்கான அழைப்பு விடுத்தல். கௌரவ பிரதம அமைச்சர் வேண்டுகோளுக்கிணங்க பாராளுமன்றத்தின் நிலை ஏற்கட்டளைகளின் 16ஆம் நிலை ஏற்கட்டளையின் பிரகாரம் 2019 ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு பாராளுமன்றத்தை கூடுமாறு அழைப்பானை விடுத்திருக்கின்றன என்பதை பாராளுமன்றத்தின் சபாநாயகர் கரு ஜெயசூரியன் நான் ஏத்தால் அறிவிக்கின்றேன். கரு ஜெயசூரிய சபாநாயகர் 2019 ஏப்ரல் 21 ஸ்ரீ ஜெயவர்தன்புர கோட்டை. மேலது சபாநாயகரின் அடுத்த அறிவித்தல் கடந்த ஏப்ரல் 21 முற்பகல் நாட்டில் முக்கியமான 3 வணக்கத்தலங்களை உள்ளிட்ட 8 இடங்களில் இடம்பெற்ற மிளைச்சத்தனமான தாக்குதல் நாகரிக உலகம் ஒருபோதுமே அங்கீகரிக்காத மனிதத்திற்கு எதிரான கொடூரமான தாக்குதல் என ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதற்கு கண்டனம் தெரிவிக்கின்றோம். இதனால் தமது பெருமதிமிக்க உயிர்களை இழந்த ஒட்டுமொத்த இலங்கையர்கள் வெளிநாட்டவர்களுக்காக தங்களுடைய உறவுகளை இழந்தமை காரணமாக கவலைப்பட்டுள்ள அத்தனை பேருக்கும் எங்களுடைய அடிமனதில் தோன்றுகின்ற அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றது. இதனால் காயமடைந்தவர்களுக்கு சீக்கிரமாக சிகிச்சை குணமடைய வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம். இத்தகைய நிலைமை ஒன்று ஏற்படாதிருப்பதற்காகவும் இதன் பின்னால் உள்ள கொடூரமான சக்திகளை எமது தாயகத்தில் இருந்து வேரோடு களைவதற்காக இலங்கை இரண்ட வகையில் ஐக்கியமாக மேற்கொள்ளக்கூடிய உச்ச அளவிலான நடவடிக்கையை மேற்கொள்ள பின்தங்கக்கூடாது என கோருகின்றேன். இது ஓர் இனத்திற்கும் மதத்திற்கு எதிரான தாக்குதல் அல்ல, எங்களுடைய தாய் நாட்டுக்கும் ஒட்டுமொத்த மக்களின் ஒற்றுமை மற்றும் சகவாழ்வுக்கு எதிரான தாக்குதலாகும். இது குறுகிய இனவாத அல்லது மதவாத கோணத்தில் இதனை பகுப்பாய்வால் விளக்கத்துடன் எதிர்நோக்குவதன் மூலமாக சமாதானத்தை ஒற்றுமையும் பாதுகாத்துக் கொண்ட மக்களுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த நடவடிக்கையில் உயிரை திரையாகம் செய்து நடவடிக்கையை மேற்கொண்ட முப்படையினருக்கும் போலீசாருக்கும் சுகாதார பதவியினருக்கும் எங்களுடைய மரியாதையை செலுத்துகின்றோம். உயிர்களை இழந்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் அர்ப்பணிப்பையும் ஞாபகப்படுத்துகின்றோம். அதற்கு மேலதிகமாக சில நேரங்களுக்கு முன்னர் போலீசார் முப்படையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரதானிகளுடன் நீண்ட பேச்சுவார்த்தை ஒன்று மேற்கொள்ளப்பட்டதோடு பாராளுமன்றம் மிகவும் கடுமையான அச்சுறுத்தல்களுக்காகியுள்ளதாக எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பாதுகாப்புக்காக கடைபிடிக்கப்படுகின்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக புரிந்துணர்வுடன் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்ததாக கௌரவ பிரதம அமைச்சர், உங்களுடைய கூற்றுக்கு பின்னர் நாங்கள் 2 நிமிட இன்று தேசிய துக்க தினம் என்பதனால் உங்களுடைய கூட்டின் பின்னர் 2 நிமிடம் நாங்கள் தேசிய ரீதியாக அனுதாபம் தெரிவிப்போம். மௌனாஞ்சலி.
diversity.
நன்றி. இன்று பிரதான அலுவலர்களின் பிரேரணைகள் கௌரவ சபை முதல்வர், நான் முதலாம் இலக்க பிரேரணை முன்வைக்கிறேன், சபை ஏற்றுக்கொள்கிறதாம். இரண்டாம் இலக்க பிரேரணை சபை முதல்வர், நான் முன்வைக்கின்றேன், சபை ஏற்றுக்கொள்கிறதாம். பிரதம அமைச்சர், தேசிய கொள்கைகள், பொருளாதார உறவுகள், மீளக்கூடியவர்த்தல், புனர்வாழ்வு, வடக்கு மாகாண அபிவிருத்தி, இளைஞர் விவகார அமைச்சர் கௌரவ் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் கூற்று. என்ன அவனுக்கு பிரச்சனை? நாங்கள் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் இது பற்றி பேசிவிட்டோம். இன்று அது எதிர்கட்சி தலைவருடன் பேசி இருக்கின்றோம். என்ன உங்களுடைய ஒழுங்கு பிரச்சனை? நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இஸ்லாம் தீவிரவாதிகளுக்கு வக்காலத்து வாங்குகின்ற உங்களுக்கு கௌரவ சபாநாயகர் அவர்களே, என்னுடைய ஒழுங்கு பிரச்சனை. கௌரவ பிரதம அமைச்சர், இல்லை, கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் உங்களிடம் கோரிக்கை விடுத்தேன் இந்த பாராளுமன்ற கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்குமாறு. நீங்கள் நேற்று இன்று எதிர்கட்சி தலைவருடன் பேசினேன், நான் உங்களுக்கு இடமளிக்க மாட்டேன். நீங்கள் இந்த சபையின் வேலையை செய்து கொடுக்காவிட்டால், கௌரவ சபாநாயகர் அவர்களே, நீங்கள் பாராளுமன்றத்தின் சார்பில் உங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்தீர்கள். நாங்கள் உங்களுடன் ஒன்று சேர்ந்து அதை போலவே தேசிய துக்க தினத்தை பிரகடனம் செய்திருக்கிறோம். நான் குறிப்பாக உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய கோரிக்கை கிணங்க பாராளுமன்ற அமர்வுக்கு இடமளித்தமைக்காக. அதற்கு முன்னர் உங்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச அவர்களும், டிஎன்ஏ தலைவர் சந்தித்தேன், அன்ரோ திசாநாயக்க அவர்களுடன், ஜேவிபிஎல் உள்ள அன்ரோ திசாநாயக்க அவர்களுடனும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். நீங்கள் நேற்று கடிதம் கிடைத்த பின்னர் கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து இன்றும் நாளையும் இந்த விவாதத்தை நடத்துமாறு தீர்மானித்திருக்கின்றீர்கள். தற்போது ஜனாதிபதி அவர்களின் அவசர கால சட்ட பிரகடனம் இங்கு வாசிக்கப்பட்டது, நாளை அது விவாதிக்கப்படும். முதலில் இதற்கு இந்த உங்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்கும், எங்களுடைய சம்பந்தன் அவர்களுக்கும், அதே போலவே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நான் குறிப்பாக, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரண்டு முக்கியமான கூற்றுக்களை வெளியிட்டேன், எனவே அது பற்றி பேசப்போவதில்லை. அதே போலவே ராஜாங்க அமைச்சர் இந்த விடயம் பற்றி ஒரு கூற்றினை முன்வைப்பார், எனவே அந்த விடயம் பற்றி மீண்டும் நான் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே சுருக்கமாக கூறினால், இந்த இரண்டு உரைகளின் பின்னர் இந்த எதிர்க்கட்சித் தலைவர் தன்னுடைய கருத்துக்களை கூறுவதற்கு வசதியாக இருக்கும். இன்று நாங்கள் உலகளாகிய பயங்கரவாதத்தின் ஒரு பகுதியாக அதில் நாங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த வேலைகளை செய்த பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள் உலக பயங்கரவாதத்தின் ஒரு பகுதி என்றுதான் நாங்கள் கருத முடியும். இன்று நாங்கள் எதிர்நோக்கியுள்ள இந்த நிலைமை இதற்கு முன்னர் இருந்த நிலைமையை விட முற்றிலும் மாறுபட்டது. அன்று யுத்தம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த நாட்டிலே. அடிமட்டத்திலே பாரிய போராட்டம் நிலவியது. அந்த போராட்டத்தில் நாங்கள் வெற்றி பெற்றுக்காவிட்டால் அந்த யுத்தத்தை எங்களால் வெற்றி கொண்டிருக்கவும் முடியாது. அங்கு என்ன இடம் பெற்றது? ஒரு கெரில்லா யுத்தம், மரபு ரீதியான போராட்டம், இவை இடம் பெற்றது. எனவே மரபார்ந்த இந்த யுத்த முறைக்கு மேலதிகமாக தற்கொலை குண்டு தாக்குதல்கள் பயங்கரவாதிகளால் மேற்கொள்ளப்பட்டன. அந்த பயங்கரவாதமானது உண்மையிலேயே அடிமட்டத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்திற்கு, அதாவது களத்தில் இடம்பெறுகின்ற யுத்தத்திற்கு உதவுவதாகத்தான் தற்கொலை குண்டு தாக்குதல் இடம்பெறுது. 2009 விமானங்கள், இந்த குண்டு தாக்குதல்கள் எல்லா நிலைமைகளும் நாட்டை விட்டு அகன்றன. இன்று அதைவிட முற்றிலும் மாறுபட்ட ஒரு பயங்கரவாதம் தான் நிலவுகின்றது. உண்மையிலேயே அன்று அரசியல் நோக்கத்திற்காக செயற்பட்டார்கள், இன்று அதைவிட முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலைமை இருக்கின்றது. இன்று உலக பயங்கரவாதம் இருக்கின்றது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் ஐக்கிய ராஜ்யம். கடந்த 50 வருட காலப்பகுதிக்குள்ளே மரபார்ந்த யுத்தம், போக்லண்ட் யுத்தம் இடம்பெற்றது. முன்பு இருந்த யுத்தம் போல ஒன்று பயங்கரவாத யுத்தம் வட அயர்லாந்தில் இடம்பெற்றது. அந்த இரண்டையும் முடிவுக்கு கொண்டு இவை எல்லாவற்றையும் இல்லாததன் பின்னர் இப்பொழுது உலக பயங்கரவாதத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உண்மையிலே மோட்டார் வாகனில் வந்து பிள்ளைகளை, இந்த மனிதர்களை கொள்ளும் நிலை லண்டன் நகரில் இடம்பெற்று வருகின்றது. எனவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்னமும் இது டிஸ்னிவேர்ல்டில் இடம்பெறவில்லை, அப்படி இடம்பெற்றால் அவர்களுக்கு தெரியும் இதன் தாத்பரியம் என்ன என்று. உண்மையிலேயே குளோபல் டெரரிஸ் இண்டெக்ஸ் இங்கு கத்திக்கொண்டு இருப்பதானால் அவர் உரையாற்றும் போது எம்மவர் கத்துவார்கள். எனவே எனக்கு உரையாற்ற கொடுங்கள், அவருக்கும் உரையாற்ற கொடுங்கள், இல்லை என்றால் இவருக்குமே உரையாற்ற கிடைக்காது, என்னுடைய உரை எப்படியும் ஊடகத்தில் போகும். கௌரவ உறுப்பினரே, பாராளுமன்றத்தில் இது பற்றி வாதம் செய்யப்பட்டவர்கள் இந்த பாராளுமன்றம் எதற்காக? கௌரவ பிரதமருக்கும் எதிர்கட்சித் தலைவருக்கும் பேசுவதற்கு இடமளியுங்கள், நீங்கள் அமருங்கள், நான் உங்களை வெளியே போட வேண்டிய நிலைமை ஏற்படும். வெட்கமாக இருக்கிறது நீங்கள் நடந்து கொள்கின்ற விதம். சர்வதேசத்தை அடிப்படையாக கொண்ட பயங்கரவாதத்தை பார்க்கலாம். உண்மையிலேயே இன்றுள்ள நிலைமை சமயத்தை அடிப்படையாக கொண்ட பயங்கரவாதம் முன்னேறி வந்திருக்கிறது. அது தொடர்பாக குறிப்பாக இன்று நிலவுகின்ற பயங்கரவாதம் தொடர்பிலே இங்கிலாந்தின் உயர்நீதிமன்றம், அதாவது அந்த இங்கிலாந்தின் மேல் நீதிமன்றம் இது பற்றி கூறியிருக்கின்றது. அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார்கள் என்றால், குறிப்பாக சக்கிதக் என்கின்ற வழக்கில் இது பயங்கரவாதம் என்ற நிலையிற்கு தான் வருகின்றது.
அதாவது ஜிஹாத்
இவை எல்லாமே மத ரீதியாக கருதப்பட முடியாது, இது ஒரு பயங்கரவாதம் என்று தான் கருதப்பட முடியும். இருக்கின்ற பயங்கரவாதிகள் இது பற்றி கத்துக்கொண்டு இருப்பது வியத்தகு விந்தை அல்ல. எனவே இவர்கள் முன்வருவது எனக்கு வியப்பை தருவதில்லை. இவரும் இந்த கேஸில் அகப்படுகின்ற ஒருவர் தான். ஒழுங்கமைந்த ரீதியிலே இன்று நிலவுகின்ற பயங்கரவாதம் நீண்ட கால ஒழுங்கமைந்த பயங்கரவாதம் என எங்களால் கூற முடியும். அதில் குறிப்பாக ஒரு சிலர் இதிலே பங்குபற்றினாலும், ஒரு சிலர் இதில் பங்கேற்றாலும், உண்மையிலேயே இது நீண்ட கால திட்டமொன்றுடன் இங்கே வருகின்ற ஒரு நிலையாகும். இவர்கள் நல்ல ஒரு பயிற்சியை பெற்றிருக்கின்றார்கள், இத்தகைய பல தாக்குதல்களை திட்டமிட்டு இருக்கின்றார்கள். அதில் ஒரு பகுதியை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த குழுக்களின் ரகசியத்தன்மை, அது இப்பொழுது சிதைவடைந்திருக்கிறது, அந்தரங்கத்தன்மை சிதைவடைந்திருக்கின்றது. இதனை திட்டமிடுபவர்கள் இருக்கிறார்கள். இந்த குண்டுகளை கொண்டு வந்து தற்கொலை குண்டு தாக்குதலில் ஈடுபடுகின்றவர்களை கட்டுப்படுத்துபவர்கள் இருக்கின்றார்கள். போலீஸ் மற்றும் பாதுகாப்பு பிரிவு, போலீஸும் பாதுகாப்பு பிரிவும் உளவு பிரிவும் இவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. இன்று அவசர கால சட்டத்தை நாங்கள் அமலுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இத்தகைய பயங்கரவாதத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்யவும் தடுத்து வைப்பதற்கான அதிகாரங்களை பிரயோகிப்பதற்காகவும், அந்த அதிகாரங்களை ஒப்படைக்க கொடுத்திருக்கின்றோம். தடுத்து வைப்பதற்கான அதிகாரங்களை போலீசாருக்கும் போலீசாருடன் நாங்கள் முப்படைக்கும் இந்த அதிகாரங்களை வழங்கியிருக்கின்றோம். இப்பொழுது ராணுவத்தினரும் போலீசை சேர்ந்தவர்களும் ஒரு சிலரின் எண்ணிக்கை நான் குறிப்பிட மாட்டேன் கைது செய்திருக்கின்றார்கள். முக்கியமான ஒரு சில விட எங்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. இதற்கு அனைத்து விதமான உதவிகளையும் வழங்குவதற்காக குறிப்பாக தவறாக வழிநடத்தப்பட்ட ஒரு சிலர் தான் இருக்கின்றார்கள். மற்றவர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கியிருக்கின்றார்கள். முஸ்லிம் மக்கள் இதனை எதிர்க்கிறார்கள். எனவே இதனை எதிர்க்கின்ற அத்தனை மக்கள் குழுக்களும் ஒருங்கிணைய வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1983 இந்த பயங்கரவாதலுக்கு ஒத்துழைப்பை நல்கியவர்கள் தமிழர்களில் ஒரு சிறியவர்கள் தான். ஆனால் எங்களுடைய இனவாத பிரச்சினை காரணமாக இது திசை திரும்பி பல வருடங்கள் கழிந்தது. இது குறிப்பாக இந்த எல்லாவற்றையும் பற்றி நான் புதிதாக கூறவில்லை. யார் இந்து இலங்கை உடன்படிக்கையிலிருந்து விலகி நின்றார்கள் என்று இங்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துவது. ஈஜிப்தில் லக்சரில் இருந்து ஆரம்பித்து இந்த பயங்கரவாதிகள் எப்படி இந்த சுற்றுலாத்துறையை சீர்குலைக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டார்கள். எங்களுடைய மிகச்சிறந்த சிங்கள தமிழ் புத்தாண்டில் பணம் கையில் பணப்புழக்கம் ஏற்பட்டு பொருளாதாரம் வளர்ச்சியடைந்த நிலையில் தான் தாக்குதல் இடம்பெற்றது. சுற்றுலாத்துறை நிலையங்களை பாதுகாக்க பொருளாதாரத்தை பலப்படுத்த தனிவேறான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். இன்னும் 30 வருட கால யுத்தம் ஒன்றுக்கு போக நாங்கள் இடமளிக்க மாட்டோம். இதுதான் இவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. இதனை முடிவுக்கு கொண்டு வர நாங்கள் எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம். அத்துடன் குறிப்பாக ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அந்த பிரேரணையை நான் கூறுகின்றேன்.
பாதுகாப்பு பேரவையின் உறுப்பினர்கள், இந்த குற்றவாளிகள், நிதி உதவி வழங்குவர்கள் ஆகியோர் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர்களுக்கு அவர்கள் நீதிக்கு முன் கொண்டு வரப்பட வேண்டும். அதனூடாக சர்வதேச சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்பட வேண்டும். அதனூடாக இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது.
இவர்கள் கத்துவதில்லை. இவர்கள் தான் ஐக்கிய நாடுகளுக்கு முன்னால் போய் உண்ணாவிரதம் இருந்தார்கள், சத்தியாகிரகம் செய்தார்கள். எனவே குறிப்பாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள,
அதாவது உலகத்திலிருந்து பயங்கரவாதத்தை தணிப்பதற்கான சில ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதனூடாக உறுப்புரை 3 குறிப்பிடுவதாவது, அதாவது பயங்கரவாதிகளை ஒரு சில இடங்களிலிருந்து அவர்களை மட்டுப்படுத்துவது, அதனூடாக அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது, அதனூடாக உள்நாட்டு சட்டத்தினை வலுப்படுத்துதல், அதேபோல் அவர்களுக்கு கிடைக்கின்ற நிதி இணை முடக்குதல், அவர்களை கண்காணிப்பதற்கான நடைமுறைகளையும் உருவாக்கி அதனூடான தகவல்களை பெற்றுக் கொள்ளுதல், அவர்களுக்கான தண்டனை வழங்குதல், அவர்களை புனர்நிர்மாணம் செய்தல், புனர்வாழ்வளித்தல் போன்ற நடவடிக்கைகளுக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுதல், அதாவது சிறிய ஆயுதங்களை பயன்படுத்துதல், கொள்வனவு செய்தல் போன்றவற்றிலிருந்து அவர்களை இல்லாதொழித்தல், அது உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாடு தலையிடுவதிலிருந்து தலையிடுதல், அது மட்டுமல்லாத பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக வறுமை இல்லாத ஒழித்தல், நல்லாட்சியை உருவாக்குதல், மனித உரிமையினை பாதுகாத்தல், அதாவது பயங்கரவாதத்தை தடை செய்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வது, அதே போன்று சில முன்னெடுப்புகள் அந்த உறுப்பினர்கள் கொண்டு
வரப்பட்டது. நான் அறிந்த வகையில் இவர் 3 என்பதை எதிர்க்கின்றார்கள்.
அதாவது
இந்த சப்ரஸ்டரிசம் என்பதை அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களும் பயங்கரவாதிகள் என்ற கண்ணோட்டத்தில் தான் நோக்கப்பட வேண்டும். அடுத்ததாக நான் கூறி வைக்க வரும்போது, ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் பூர்ண ஒத்துழைப்பை நல்குமாறு அத்தனை நாடுகளிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்.
ஐக்கிய நாடுகள் சபையின் பயங்கரவாதத்துக்கான அமைப்பு குறிப்பிடுவதாவது, இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும், அதுக்கு மேலதிகமாக அதுக்கான தொலைபேசி அழைப்பும் கடிதமும் எனக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நான் வழங்கப்பட்டிருந்த தகவல் எனக்கு வந்திருந்தது. அதேபோல் சிங்கப்பூர் பிரதமர் அவர்கள் கூட என்ன தொடர்பு ஏற்பட்டிருந்தார்கள். அதே போன்று மோடி அவர்கள் நேபாள், அதே போன்று பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான், அதே போன்று சிங்ஷோ அபே, அதே போன்று பிரதமர் ஸ்காட் மொரிசன் அவர்கள், ஸ்டீபன் ஸ்வீடன் பிரதமர், அதே போன்று டிம்டிமேடோவ் ரஷ்யா பிரதமர், அதேபோன்று சைனா பிரதமர் கூட எங்களுடைய தொடர்பினை ஏற்படுத்தி அவர்களுடைய ஆதரவை தருவதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள்.
எனவே எங்களுக்கு தேவை சர்வதேச ஒத்துழைப்போ பூரணமாக கிடைக்கும். நாங்கள் இதனை எதிர்கொள்ள வேண்டும். எங்களுடைய குறைபாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போலவே எங்களுக்கு தேவையான மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு சர்வதேச ஒத்துழைப்பினை பெற்று இந்த பயங்கரவாதத்தை பூண்டோடு ஒழித்து கட்ட நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என கூறி வைக்க விரும்புகிறேன். அதற்காக பயங்கரவாதத்தை ஒழித்து கட்டுவதற்காக குறிப்பாக எங்களுக்கு கிடைத்த சர்வதேச ஒத்துழைப்பில் நாங்கள் பூரண பயனை பெற வேண்டும். நாங்கள் பாராளுமன்றத்துடன் ஒத்துழைத்து செயலாற்ற வேண்டும். அதனால்தான் நான் ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் பரிசோதகர் தலைமை அதிபதியும் உங்களையும் வரவழைத்தோம். நேற்றும் போலீஸ் பரிசோதகர் தலைமை அதிபதி வந்தார், கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு வந்தார். கட்சித் தலைவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அத்துடன் பொதுமக்களின் ஒத்துழைப்பினை பெற்றுக்கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டும். இந்த சவாலை எங்களால் எதிர்கொள்ள முடியும். இதைவிட மிகவும் மோசமான சவால்களை எதிர்நோக்கியவர்கள் நாங்கள். அந்த சவால்களை வென்று முன்னேறி செல்ல நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் மேற்கொண்ட இந்த நடவடிக்கை தொடர்பாக எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ஒரு சிலருக்கு விமர்சனங்கள் இருக்கின்றன, குறைபாடுகளை சுட்டிக்காட்டுகின்றார்கள், பரவாயில்லை. ஆனால் வந்து விசாரணைகளை போய் கத்துவதன் போது அதுதான் சரியில்லை. அப்பொழுது நாடு நினைக்கும், இவர்களுக்கு அரசியலில் ஈடுபட மாத்திரம்தான் தேவை, வேறு ஒன்றுமே இல்லை என. எனவே நாங்கள் நீங்கள் கோரியதை போல நாங்கள் கலந்து பேசி விடயங்களை அறிந்து செயற்படுவோம் என. இதனவே எதிர்க்கட்சி தலைவரின் கதைக்கு முன்னர் பாதுகாப்பு அமைச்சின் கூற்று ஒன்று இங்கே வெளியிடப்பட வேண்டும். அதன் பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் கருத்துக்களை கொள்ளலாம். அதற்கு முன்னர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த பாராளுமன்றம் நேற்று கௌரவ பிரதம அமைச்சருடன் எதிர்க்கட்சி தலைவருடன் கலந்து பேசி கட்சித் தலைவர்கள் நேற்று மிகவும் வினயமாக கலந்து பேசித்தான் தீர்மானம் மேற்கொண்டார்கள். இந்த நாட்டு மக்கள் அறிந்து கொள்வதற்காக கௌரவ பிரதம அமைச்சரும் கௌரவ எதிர்க்கட்சித் தலைவர்களும் ஒரு கூற்று ஒன்றினை வெளியிட வேண்டும் என. எனவே நான் கௌரவ உறுப்பினர் என்ற நிலையை பாதுகாத்துக் கொண்டு நடந்து கொள்ளுமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். எனவே அமருங்கள். முந்து முழு சபையையும் நீங்கள் நகைப்புக்கு உள்ளாக்க வேண்டாம். கௌரவ ராஜாங்க அமைச்சர், பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர், கௌரவ பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர், கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த உயர் சபையில் நான் இந்த கூட்டணியை வெளியிடுவது மிகவும் உணர்வு பூர்வமான மனதுடன் தான். எம்மால் இற்றை வரை அனுபவித்து வந்த மிகவும் கஷ்டப்பட்டு பாதுகாத்து கொண்ட தாய்த்திர நாட்டின் அமைதியை கொடிய பயங்கரவாதிகள் குழு ஒரு கனப்பொழுதிலே நாசமாக்கியிருக்கிறது. இந்த கொடூரமான தாக்குதல் கத்தோலிக்க கிறிஸ்தவ அடியார்கள் இயேசு கிறிஸ்துநாதரின் உயிர்ப்பினை அனுட்டிக்கின்ற பாஸ்கு ஞாயிற்றுக்கிழமையில்தான் உயிர்த்த ஞாயிறு. இது உலக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் புனிதமான ஒரு நாள். எமது நாட்டின் கிறிஸ்தவ கத்தோலிக்க அடியார்கள் தமது குடும்ப அங்கத்தவர்களுடன் மிகவும் அமைதியாக வழிபாட்டு தலங்களுக்கு போய் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டார்கள், திருப்பலி பூசையில் கலந்து கொண்டார்கள். அதே போலவே இந்நாட்டில் சுற்றுலாவுக்கு வந்த வெளிநாட்டு உல்லாச பயணிகளை இலக்காக கொண்டுதான் இந்த கோழைத்தனமான மிருகத்தனமான தாக்குதல் இடம்பெற்றது. இஸ்லாமிய தீவிரவாத குழு ஒன்று கிறிஸ்தவ தேவாலயங்களையும் ஓட்டல்களையும் இலக்காக கொண்டு நடத்திய குண்டு தாக்குதல் தொடர் காரணமாக எமது நாட்டுக்குள்ளே நிலவிய அமைதியும் சமாதானமும் ஒரு கனப்பொழுதிலே தவிடு பொடியாகிவிட்டது. இந்த தாக்குதல் காரணமாக அப்பாவி உயிர்கள் பலவற்றை நாங்கள் இழந்தோம். அதே போலவே பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுவிட்டன. இன்று காலையாகும் பொழுது கிடைத்துள்ள உத்தியோகபூர்வ பள்ளி விவரங்களின்படி 321 பேர் இறந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல் காரணமாக 500 மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இன்றளவிலே வைத்தியசாலைகளில் 375 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இறந்தவர்கள் மத்தியில் உங்களுடைய எங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இருக்கக்கூடும். நான் இச்சந்தர்ப்பத்திலே இந்த பயங்கரமான தாக்குதல் காரணமாக இறந்து காயமடைந்த பாதிக்கப்பட்ட எமது நாட்டு சேர்ந்த அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தாக்குதல் காரணமாக வெளிநாட்டவர்கள் 38 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 19 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். நான் அவர்களின் குடும்ப அங்கத்தவர்களுக்கும் அந்த நாடுகளின் அரசு தலைவர்களை உள்ளிட்ட மக்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோலவே திமட்டகுடையில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றிவளைப்பின் போது 3 போலீஸ் உத்தியோகத்தர்கள் உயிரை தியாகம் செய்திருக்கார்கள். அவருடைய அந்த உன்னதமான அர்ப்பணிப்பை பாராட்டை சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறேன். அதேபோலவே அவருடைய குடும்பங்களுக்கு என்னுடைய கவலையையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாம் அனைவரும் அறிந்த வகையிலே தீவிரவாதிகளின் இலக்காக 3 தேவாலயங்களும் 4 ஹோட்டல்களும் இலக்காகியுள்ளது. இதில் அதிகமான உயிரிழப்பு இடம்பெறக்கூடிய வகையில் நன்றாக ஒருங்கிணைப்பு செய்யப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலாக இவை அமைந்திருக்கின்றன. இது திட்டமிட்ட ஒரு தாக்குதல். கடந்த நாளொன்றில் ஒரு தீவிரவாதி நியூசிலாந்தில் கிறிஸ்டர்ச் பள்ளிவாசலில் மேற்கொண்ட தாக்குதலுக்கு பிரதி படிப்பாகத்தான் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக தற்போது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது சம்பந்தமாக மேலதிக புலன் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த தாக்குதலை மேற்கொண்ட தீவிரவாத குழுக்கள் தௌஹீத் ஜமாத் என்கின்ற அமைப்பும் ஜேஎம்ஐ என்கின்ற ஒரு அமைப்புடன் நெருங்கிய தொடர்பினை கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நாங்கள் இத்தகைய இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளை தடை செய்ய துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் அதன் அங்கத்தவர்களை சட்டத்தின் பிடிக்குள் கொண்டு வர வேண்டும். இலங்கைக்குள்ளே இயங்கி வருகின்ற தீவிரவாத குழுக்கள் அத்தனைக்கும் எதிராக துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நான் கூறி வைக்க விரும்புகிறேன். அவர்களுக்கு சொந்தமான அசையும் அசையாத சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட வேண்டும். அப்படி செய்தால்தான் தேசிய பாதுகாப்பை பலப்படுத்த முடியும். கௌரவ சபாநாயகர் அவர்களை, இத்தகைய தீவிரவாத குழுக்களின் கோழைத்தனமான சம்பவங்கள் காரணமாக இதனை அடிப்படையாக கொண்டு அமைதியான முஸ்லிம் சமூகம் மீது சந்தேக கண்கொண்டு பார்க்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி வருகின்றேன். இந்த மிருகத்தனமான தாக்குதலுடன் இடம்பெற்ற இந்த முஸ்லிம் தரப்பினர்கள் இந்த விசாரணைகளுக்கு பூரண ஒத்துழைப்பை நல்கி இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கும் ராணுவத்தினருக்கும் ஊக்குவிப்பை வழங்கியிருக்கின்றார்கள். நாட்டு மக்கள் அத்தனை பேருடனும் நான் கேட்டுக்கொண்டு பாதுகாப்புத்துறையினரும் போலீசாரும் மேற்கொள்கின்ற விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பினை வழங்கி எங்களுடைய தாய் நாட்டின் சமாதானத்திற்கு பங்களிப்பு செய்யுமாறு, அதே போலவே எந்த ஒரு வதந்தியிலும் ஏமாந்து விடாமல் அமைதியாக செயற்படுமாறு அத்தனை பேரிடமும் கேட்டுக் கொள்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் மிகுந்த கவலையுடன் கூறி வைக்க விரும்புவது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுத்து நிறுத்தவோ பாதுகாப்பில் இதனை தாக்குதல் அல்லது பாதுகாப்பின்மை குறைக்க அதாவது உளவுத்துறை ஏற்கனவே அறிந்திருந்தார்கள். அது தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டியவர்கள் வெளிப்பூட்டப்பட்டிருந்தமை இப்பொழுது உறுதியாகி இருக்கின்றது. எவ்வாறாயினும் இந்த தகவல்கள் ஒரு சில உத்தியோகத்தர்கள் மத்தியில் தான் பரிமாற்றப்பட்டிருந்தன. குறிப்பாக நான் இங்கு கூற வேண்டிய விடயம் பிரதம அமைச்சருக்கும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் என்ற வகையில் செயலாற்ற எனக்கும் இந்த உளவுத்துறை அறிக்கைகள் பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இது பொய்யல்ல, அதுதான் உண்மை. அத்துடன் முப்படை தளபதிகளுக்கும் இந்த உளவு துறை அறிக்கைகள் கிடைக்கவில்லை என்பதையும் வலியுறுத்த வேண்டும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அதிமேதகு சனாதிபதி அவர்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டிருந்த வேளையிலே இத்தகைய அச்சுறுத்தல் பற்றிய தகவல்கள் பிரதம அமைச்சர் அல்லது எனக்கு ஏன் அறிக்கவில்லை என்பது எங்களுக்கு சந்தேகத்தை கிளப்புகிறது. நான் கவலையுடனும் கூற விரும்புவது, கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து நேற்றைய தினம் வரை கௌரவ பிரதம அமைச்சருக்கோ எனக்கோ பாதுகாப்பு சபை கூட்டங்களில் கலந்து கொள்ள அழைப்பு கிடைக்கவில்லை என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். எவ்வாறாயினும் அதிமேதகு சனாதிபதி அவர்களின் தலைமையில் நேற்று நடத்தப்பட்ட பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது இது பற்றி விசாரணை மேற்கொள்ளும் கௌரவ சனாதிபதி அவர்கள் அறிவித்தார். அதேபோலவே இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு ஒழுங்கமைந்த வகையில் விசாரணை மேற்கொள்வதை வசதிப்படுத்தும் அளவுக்கு அவசர கால நிலைமை இன்றைய தினம் முதல் பிரகடனம் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த கவலைக்கிடமான ஒரு சந்தர்ப்பத்திலே எங்களுடன் கூட்டாக செயற்பட்டு வருகின்ற அத்தனை அரசியல் தலைவர்களுக்கும் நாம் இம் அனைவரினும் விசேட நன்றியை கூறியே ஆக வேண்டும். மேலும் பெரும்பாலான இந்த நாடுகள் இதற்கு தம்முடைய ஒத்துழைப்பை தர முன்வந்திருக்கின்றன. கௌரவ சபாநாயகர் அவர்களை இந்த மிருகத்தனமான தாக்குதலுக்கு தொடர்புடைய பயங்கரவாதிகளை கைது செய்யவும் கடும் தண்டனை வழங்கவும் அதே போலவே எங்களுடைய தாய் திரு நாட்டின் ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் சோதனையிடவும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். பாதுகாப்பு துறை ஏற்கனவே பெரும் எண்ணிக்கை கொண்டோரிடம் கேள்விகளை கேட்டு ஒரு சிலரை கைது செய்துள்ளதோடு இவர்கள் சர்வதேச தீவிரவாத குழுக்களுடன் தொடர்புகளை கொண்டிருக்கலாம் என்பதை கண்டறிவதற்கு ஏற்கனவே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எங்களுடைய தாய்நாட்டையும் மக்களையும் கொடிய பயங்கரவாதம் காரணமாக 3 தசாப்தங்களாக பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் இவருக்கும் தீவிரவாதத்திற்கு எமது நாட்டை பலி கொடுக்க இடமளியாதிருக்க நாங்கள் ஒற்றுமையாக செயலாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய கருத்துரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்கள். கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இன்று இணக்கத்தின்படி நாங்கள் செயல வேண்டும், நாளை விவாதிக்கலாம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த உயர் சபை இன்று விசேட கூட்டம் ஒன்றை நடத்துவது கடந்த உய்த ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலுக்கு பின்னர் நாட்டின் எதிர்காலம் பற்றி கலந்துரையாடுவதற்காகத்தான். இன்றளவில் 300க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து 500க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். நான் இச்சந்தர்ப்பத்திலே மீண்டும் அந்த உயிர்நீத்தவர்களுக்காக அவர்களுடைய உறவினர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதோடு காயமடைந்தவர்களுக்கு சீக்கிரமாக குணமடைய வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். வெளிநாடுகளில் இருந்து இறந்தவர்களுக்கும் எங்களுடைய அனுதாபத்தையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். 30 வருடங்களாக நிலவிய பயங்கரமான யுத்தம் 2019 மே 19 முடிவெடுத்த பின்னர் இத்தகைய சம்பவங்கள் கேட்க கிடைக்காது என்று தான் நினைத்தோம். அந்த யுத்தம் நிறைவு செய்து 10வது ஆண்டு நிறைவை அடுத்த மாதத்தில் கொண்டாட நாங்கள் இருந்தோம், ஞாபகப்படுத்த விருந்தோம். ஆனால் 30 வருட யுத்தத்தின் போது சிவிலியன்களை இலக்காக கொண்ட பயங்கரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலில் இத்தகைய பாரிய அனர்த்தம் ஒன்று ஏற்படவில்லை. புலி பயங்கரவாதிகள் 1 தடவை பல இடங்களில் குண்டு வெடிப்புகளை நடத்தி இருக்கின்றார்கள். ஆனால் அதில் இவ்வளவு பெரிய அழிவினை ஏற்படுத்த முடியவில்லை. விமர்சகர்கள் கூறுகின்ற வகையில் இதுதான் சிவிலியன்களை இலக்காக கொண்டு தெற்காசியாவில் இடம்பெற்ற மிகவும் படு மோசமான பயங்கரவாதம். 2007 மும்பை தாக்குதலின் போது இத்தனை பெருந்தொகையானோர் இறக்கவில்லை. இவ்வளவு மோசமான வகையில் பயங்கரவாதம் மீண்டும் இந்த நாட்டில் எவ்வாறு தலை தூக்கியது என்பதை இந்த சபையை கருத்தில் கொள்ள வேண்டும். 2005 நவம்பர் நாள் முதல் தடவையாக சனாதிபதியாக நியமனம் பெற்ற வேளையில் இந்த நாட்டில் பேரளவில் யுத்த நிறுத்தம் ஒன்று இருந்தது. புலிகள் இயக்கம் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு இலக்குகளை இலக்காக கொண்டு தாக்குதல்களை நடத்தி ஆங்காங்கே 2-3 சிப்பாய்களை கொலை செய்து கொண்டிருந்தது. கபித்திகொள்ளா பஸ் குண்டு வெடிப்பு காரணமாக சிவிலியன்கள் பெருந்தொகையான இழந்தார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை புனித அந்தோனியார் தேவாலயத்திலும் நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு போன போது எனக்கு கபித்திகொள்ளே சம்பவம் தான் மனதில் கண்முன் நிழலாடியது. அங்கு உள்ள சிவிலியன்களில் தீவிர எதிர்ப்பு எங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக கிளம்பியது. மக்களின் உயிர்களின் பாதுகாப்பை கூட உறுதிப்படுத்த முடியாத அரசாங்கத்தால் மக்களுக்கு எந்த வேலையும் இல்லை என்று கூறினார்கள். 2005 ஜூலைத்தில் நாங்கள் யுத்தத்தை ஏன் மீண்டும் ஆரம்பித்தோம்? புலி பயங்கரவாதிகள் மாவிலாறு அணைக்கட்டினை மூடி அந்த பிரதேசத்தில் உள்ள இந்த கிராமங்களுக்கு தண்ணீர் வழங்குவதை நிறுத்தினார்கள். மக்களின் உயிர் வாழ்வதற்கான உரிமையை உறுதி செய்து மக்கள் வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு பொருத்தமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமையாகும். அதனால் தான் நான் மாங்கிலாறு சம்பவத்தின் போது யுத்தத்தை ஆரம்பித்து பயங்கரவாதத்தை ஒழித்து கட்டும் வரை நாங்கள் முன்வைத்த காலை மின்வைக்கவில்லை. அப்போது இருந்த ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்கள் இந்த சபையில் இருக்கின்றார். அவர் ஆளுந்தரப்பிலே இருக்கிறார். அவருக்கு இது பற்றி நன்றாக தெரிந்த ஒரு நபர். எனவே இச்சந்தர்ப்பத்தில் அதை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். 2015 ஜனவரி மாதத்தில் நான் புதிய சனாதிபதிக்கு முழுமையான பாதுகாப்பான ஒரு நாட்டை தான் ஒப்படைத்தோம். நாட்டின் தேசிய பாதுகாப்பு எவ்விதத்திலும் அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் உளவுத்துறையை நாங்கள் பலப்படுத்தியிருந்தோம். எங்களுடைய அண்டை நாடுகளைப் போலவே ஏனைய சர்வதேச உளவுத்துறைகளுடன் இவர்கள் நெருங்கிய ஒத்துழைப்புடன் செயலாற்றினார்கள். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் நிலவுவதாக கூறியதும் நாங்கள் அது சம்மதமாக செயலாற்றினோம். எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இப்படி ஒன்று இடம்பெறுவதற்கு எப்படியும் இட வாய்ப்புகளை நிலவவில்லை. உயிர்த்த ஞாயிற்று தினத்தில் இடம்பெற்ற கவலைக்கிடமான நிலைமைக்கு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு கூற வேண்டும். இத்தகைய ஒரு சம்பந்தம் இடம்பெறும் என போலீசார் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். ஆனால்
அரசாங்கம் என்ன செய்தார்கள்? குறைந்தபட்சம் அந்த மத வழிபாட்டு தனங்கு பிரதானிகளுக்கு அறிவித்தீர்களா? கத்தோலிக்க பள்ளியில் மேலும் கிறிஸ்துவ பள்ளிகளில் முக்கியத்துவம் அறிவித்தீர்களா? அந்த இடங்களுக்கு விசேட பாதுகாப்பை வழங்கினீர்களா? பார்க்கும்பொழுது ஒன்று கூட நடைபெற்றிருக்கவில்லை. அரசாங்கம் என்ன செய்தென்றால், அவ்வாறான இடங்களில் தாம் இல்லாமல் இருப்பதற்கு அவர்கள் வாய பார்த்துக் கொண்டார்கள். பாஸ்கு ஞாயிற்றுக்கிழமை போன்ற உயிர்த்தெழுந்த நாள் பொதுவாக அரசாங்க பிரதானிகளுடைய ஒரு கடமை இருக்கின்றது. இந்த தடவை அது எந்த விதமான பிரதிநிதியும் அந்த கத்தோலிக்க பள்ளிகளில் இருக்கவில்லை. அவர்கள் தேவாலயங்களிலே அன்றைய ஞாயிற்றுக்கிழமை குண்டுவெடிப்பின் பின் நான் அந்த இடங்களுக்கு சென்ற பொழுது ஒரு அமைச்சர் கூறினார், எதிர்கட்சிக்கு இந்த சம்பவத்தில் அரசியல் லாபம் பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதாக கூறினார். நான் சென் அந்தோனிஸ் அந்த அந்த அன்று கபித்து கொள்ளாவுக்கு அதே நிலை அதே அவ்வாறு சென்றேன். நான் வாயினால் வற்றாலை நாட்டி ஒருவரை போன்ற நான் பேசுகின்ற முடிக்க முடியாதென்று கூறிய பயங்கரவாதத்தை அரசாங்க தலைவர்கள் நபராகத்தான் நான் பேசுகின்றேன். இந்த அரசாங்கம் 2012 ஜனவரி மாதம் அதிகாரத்துக்கு வந்த நாள் தொடக்கம் செய்தது இந்த யுத்தத்தை முடிவெடுத்த வீர தீரமிக்க பாதுகாப்பு மற்றும் உளவு பிரிவினருடைய வேட்டையாடுவதை தான் செய்தீர்கள். இவர்கள் கடந்த காலத்திலே 4 வருடத்திலே எமது போராட்ட வீரர்கள் எத்தனை பேர் சிறையில் அடைத்தீர்கள்? முன்னாள் இராணுவ தளபதிகள், கடற்படை தளபதிகள், விமானப்படை தளபதிகள் எத்தனை பேர் சிஐடிக்கு கொண்டு வரப்பட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றார்கள்? யுத்த காலத்தில் இந்த பாதுகாப்பு அமைச்சர் சகோதராக இருந்த காரணத்தினால் அவருக்கு வழங்க வேண்டிய அனைத்து சித்திரவதையும் கொடுத்தீர்கள். அவர்கள் ஒரு நீதிமன்ற கட்டளையிருந்ததால்தான் அவரை சிறையில் போட முடியாமல் போனார். அவர்கள் இது ராஜபக்சேவருடைய முப்படை அல்ல என்று நான் கூறியிருக்கின்றேன். இலங்கை குடியரசினுடைய முப்படை என்று கூறியிருக்கின்றேன். இலங்கை குடியரசினுடைய உளவு படை எந்த கட்சி அரசாங்கம் இருந்தாலும் இந்த நாட்டில் பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டியவர்கள் இவர்கள்தான். அதை இவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இந்த அரசாங்கம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், வெளிநாடுகளில் இருக்கின்றவாறு இந்த நாட்டை நிர்வகிக்க முடியாதென. எமது நாட்டினுடைய பிரச்சனை தீர்க்க வேண்டியது இவர்கள் நாங்களே. வெளிநாடுகளில் வருகின்ற ஆலோசனைகளின் பிரகாரம் இந்த பயங்கரவாதத்தை தவிர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி எடுத்தது. அந்த சட்டத்தை இல்லாமல் செய்யப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? இலங்கை அரசாங்கத்தினுடைய தனது பாதுகாப்பாளர்களும் உலக பிரிவினரையும் வேட்டையாடுவதனால் பயங்கரவாதத்துக்கு இலக்குகள் இலேசாக்கப்பட்டன. உலகத்தில் எந்த நாட்டிலும் குடுக்காரர்கள் தூட்டினார்கள் தான் கல்வர்கள் பேசுவதற்கான வாய்ப்பை கொடுங்கள் உறுப்பினர்களே. குறுக்கீடுகள் சபையை ஒழுங்கான முறையில் நடத்துங்கள். இவ்வாறான விடயங்களை பயங்கரவாதிகளை அவதானித்து அதன் பிறகு திட்டங்களை அமைக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகத்திற்கூட ஓரிருவர்களுடைய ஒருவருடைய தாமதம் அல்ல, யாராவது ஒரு உத்தியோகத்தர் நான் இப்பொழுது பார்க்க யாராவது ஒரு உத்தியோகத்தரை பலிக்கடாவாக்கி விட்டு அரசாங்கம் கை கழுவிக்கொள்ள முயற்சிக்கின்ற 2015 ஜனவரி தொடக்கம் இவர்கள் கொண்டு சேர்ந்து சேர்த்திட்டதால் இந்த சம்பவத்தினால் இராஜினாமா செய்ய வேண்டும், வாபஸ் பெற வேண்டும். அரசாங்கம் இலங்கையினுடைய உளவு பிரிவினருக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்ற நேரத்தில் கூட பாதுகாப்பு துறையினரால் அந்த தாக்குதல் தொடர்பாக ஞாயிற்றுக்கிழமை அதை அறிந்து கொண்டு உரிய தகவல்களை இந்த அபாய அறிவிப்பை செய்யாமல் உரிய இடங்களுக்கு சில இடங்கள் அனுப்பப்படும். நாங்கள் அதை பாராட்ட வேண்டும். இருப்பினும் அதற்கு அப்பால் ஒன்று ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இதிலே அந்த காலத்திலே வெறும் போச்சுகளை வைத்துக்கொண்டு கத்துகின்றார்கள். நான் அதை பற்றி சொல்லவில்லை. அதற்கு அப்பால் ஒன்றும் நடைபெறவில்லை. எனது பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கும் இந்த அபாய அறிவிப்பு நடத்தி அவர் எச்சரிக்கை அறிவித்தால் வந்த எனக்கு அவர்கள் அறிவிக்கவில்லை. அவ்வாறு நிலைமை இருந்தது. இவை பற்றி நான் முன்பு அறிந்திருந்தால் கட்டாயமாக நான் காதினல் அவர்களுக்கு நான் எனது பிரயாணத்தை நான் நிறுத்திவிட்டிருப்பேன். நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கின்ற முறை தொடர்பாக உத்தியோகத்திற்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அரசாங்கத்திலிருந்து அதுக்குத்தான் நாட்டு மக்கள் அரசாங்கத்தை நியமிக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் ஆரம்பத்திற்கு தேசிய பாதுகாப்பு தொடர்பாக இவர்கள் அது முக்கியமல்லாத கருதினார்கள். அதனால் தான் இப்ப அனைத்துக்கும் முக்கியமாக இருக்கின்றது, காரணமாக இருக்கிறது. இது உரையாடியாக நடைபெறுகின்ற விடயங்கள் அல்ல. அண்மை காலத்திலே மாவனிலையிலே புத்த சிலைகள் அழிக்கப்பட்ட சம்பவம் அந்த பிரசில அரசாங்கத்தில் முஸ்லீம் அமைச்சருடைய ஒரு நெருங்கிய ஒரு கொலை செய்வதற்கு முயற்சிக்கப்பட்டது. புத்தளத்திலே வெடி மருந்துகள் கிலோகிராம் 100 அளவிலே கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு ஒன்றுடன் ஒன்று தொடர்பட்டதாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் ஒருபோதும் எதிர்பார்க்கப்படாமல் நடைபெற்ற என்று கூறப்பட்ட ஒரு தாக்குதல் ஏற்பட முடியும் என்று முன்கூட்டி அறிந்து கொண்டு அரசாங்கம் செய்து தனது பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்வது மாத்திரம்தான். இந்த பயங்கரவாத தாக்குதல் முன்பிருந்த 30 வருட கால யுத்த காலத்தில் நடைபெற்ற தாக்குதலை விட ஒரு சிறப்பான ஒரு முகத்தை கொண்டிருக்கின்றது. அன்ற பயங்கரவாதிகள் இலங்கையிலே வெளிநாட்டவர்களை அவர்கள் இலக்காக கொள்ளவில்லை. வெளிநாட்டு நாடுகளில் இருந்து அவர்கள் இலங்கை யுத்தத்தை கொண்டு நடத்திற்கு அங்கிருந்து பணத்தை பெற்றுக் கொண்டார்கள். இப்பொழுது ஏற்படும் பயங்கரவாதம் இலங்கை சிவில் மக்களை மாத்திரமல்ல வெளிநாட்டவர்களையும் நேரடியாக இலக்காக கொண்ட ஒரு பயங்கரவாதம். இதிலே இந்த உல்லாசப்பணத்துறைக்கு மாத்திரமல்ல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவர்களுக்கு ஒரு அறையாக இருக்கின்றது, ஒரு தாக்குதலாக இருக்கின்றது. இந்த பயங்கரவாதம் ஒரு தீர்க்கமான முறையில் தோற்கடிக்கப்பட வேண்டும். நான் அரசாங்கத்திடம் கூறுவது இந்த இராணுவ வீரர்களுக்கு எதிராக இருக்கின்ற இந்த வேட்டையாடுதலை இப்பொழுது நிறுத்துங்கள். இத்தாப்பானில் அம்பால மகாநாயக்க தேரர் அவர்களுடைய மெல்காம் ரஞ்சித் ஹிமிப்பானன் ஆண்டகை அவர்களுடைய சர்வமத அவர்கள் அரசாங்கத்துடன் இந்த உளவு பிரிவினரை பலவீனம் அடைய செய்வதை நிறுத்த வேண்டும் கூறுகிறார். கடந்த காலத்தில் இந்த பாதுகாப்பு பிரிவினுடைய உத்தியோகத்தர்களுக்கு எதிராக சரியான சாட்சிகள் இல்லாமலே அவர்களுக்கு அது செய்யப்பட்டு இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை மகிழ்ச்சி அடைய வச்சதற்கு ஒரு சிலரிடம் சாட்சிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். யாருக்கு எதிராக அந்த கூட்டுகளை முன்வைத்துதான் இராணுவ வீரர்களை இஸ்ரேல் அடைக்கின்றார்கள். இந்த விதமாக அழுத்தங்களை கொடுத்து சாட்சியங்களை பெற்றுக்கொண்ட ஒரு சில சாட்சியர்கள் நீதிவான் முன்னிலையில் விசேட கூட்டுகளை முன்வைத்திருக்கின்ற சிஐடி அவர்கள் நானா அவர்கள் அந்த கூற்றை பெற்றுக்கொள்ள முறைப்படுறார்கள். இந்த படுமோசமான முறையை நீங்கள் இப்பொழுது மாற்றுங்கள். எதிர்கட்சியாக நாங்கள் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்குரிய அரசாங்கத்து நிறுவனங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகின்றோம். நான் இந்த சந்தர்ப்பத்திலே மக்களிடம் கோருகின்றேன், சட்டத்தை கையில் எடுக்காமல் எவருக்கு நீங்கள் விரலை நீட்டாமல் இந்த பிரச்சினையை தீர்த்துக் கொள்வதற்கு பாதுகாப்பு துறையினருக்கு உச்சமட்ட ஒத்துழைப்பை வழங்குங்கள். பயங்கரவாதிகளுக்கு மதம் ஒரு நெறி இல்லை என்பதை நாங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்களை பல விடயங்களைப்பட்ட அரசாங்கத்துக்கு வினாவாக விடுப்பதற்கு நான் முன்வைக்க விரும்புகின்றேன். அதனால்தான் சிறையிலே போட்டீர்கள், அதனால் தான் சிறையில் போட்டீர்கள். இப்பொழுது கேட்டுக் கொள்ளுங்கள், நீதிவானுடைய கணவன் சிறையில் இருக்கின்றார், தேசிய உளவு பிரிவினருக்கு தயவு செய்து எனக்கு இந்த வினா சில வினாக்களுக்கான பதிலை நீங்கள் தாருங்கள் என்று வேண்டுகொள்கிறேன். தேசிய உளவு பிரிவினருக்கு, பாதுகாப்பு கவுன்சிலுக்கு, இந்த தாக்குதலுக்கு இந்த தாக்குதலுக்கு பொறுப்புள்ளவர்கள் தகவல் முதலாவது கிடைத்தது எப்பொழுது, இது தொடர்பான நடவடிக்கைகள் என்ன, இந்த அமைப்பினுடைய பயங்கரவாதத்துக்கு ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக அரசாங்கத்துக்கு தகவல் கிடைத்திருந்ததா, வனாத்த வில்வில் இந்த கிலோ 100 கிலோகிராம் கொண்ட வெடிகர மருந்துகளுக்கு அது தொடர்பாக விசாரணை நடத்தியவர்கள் யாவர், இது தொடர்பாக சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் யாவர், அவர்கள் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அவர்கள் பற்றி அறிவிக்கப்பட்டதா, அவ்வாறு செய்யப்பட்டது எப்பொழுது, யார் நாள், இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் யாவை, இந்த சந்தேக நபர்கள் எத்தனை பேர் நீதிமன்றத்துக்கு முன் கொண்டு வரப்பட்டார்கள், எத்தனை பேர் விடுவிக்கப்பட்டார்கள், அவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்கள் சந்தேக நபர்கள் எவருடைய வேண்டுகோளின் பிரகாரம் விடுவிக்கப்பட்டார்கள், அந்த வேண்டுகோளை செய்த நபர் யார், ஏப்ரல் மாதத்துக்குள்ளே தேசிய பாதுகாப்புக்கு எட்கான நிலை தொடர்பாக இந்த உளவு பிரிவினர் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அறிவித்தார்களா, அதை அறிவித்தவர் யார், எப்பொழுது, அந்த பாதுகாப்பு கவுன்சிலுடைய கூட்டத்தை நடத்தியவர் யார், இந்த தாக்குதல் வெளிநாட்டு கையொன்று இருக்கின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்று பிரதம அமைச்சருடைய கூற்றில் கூறினார். வெளிநாட்டு கையொன்று இதன் பின்னால் இருக்கின்றதப்பாக அந்த தரப்பினர் யாவர், அவ்வாறே 2015 அல்லது 2016 அமைச்சராக இருந்த ராஜபக்சே அவர்கள், விஜய் ராஜபக்சே அவர்களும் இது தொடர்பாக ஒரு கூற்றை முன்வைத்திருக்கின்றார். இது தொடர்பாக உங்களுடைய எமது அல்ல உங்களுடைய நான் அந்த பகுதியை நீக்கிவிடுகின்றேன். நாளை கொடுக்கலாம், நாளை தினத்தில் கொடுக்கலாம், கொடுக்கலாம். குறுக்கீடுகள் இந்த சம்பவங்கள் நான் பார்த்தேன், இவற்றை எமது தலையிலே போடுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும் ஒரு விவாதம் இருந்த இந்த பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு அமைச்சு தொடர்பாக ஒரு மாதம் தோறும் இதுக்கு நேரம் இருந்து ஒரு சொல் கூட இது தொடர்பாக பேசுவதை நான் பார்க்கவில்லை. இந்த செக்யூரிட்டி கவுன்சில் பொருட்களோ இந்த சம்பவம் தொடர்பாக அவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றியோ ஒருபோதும் உங்களுடைய பக்கத்திலே பொறுப்புள்ள ஒரு அமைச்சராவது இதுக்கு ஒரு கூற்றை முன்வைக்கவில்லை. கௌரவ எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து பேசுங்கள். எதிர்கட்சி தலைவர் நான் திரும்பி கூறினேன், மீண்டும் கூறினேன், நான் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஆளும் காட்சியில் இருக்கின்ற நீங்கள் தான் இது தொடர்பாக இன்று இந்த பயங்கரவாதம் தொடர்பாக உண்மையில் ஒரு உணர்வு இருக்கு என்று உணர்வுபூர்வமான ஒருவரை உங்களைத்தான் காட்டலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது இந்த பாதுகாப்புத்துறை எமது காலத்திலே பாதுகாப்புத்துறை நடந்து கொண்ட முறை அவருக்கு தெரியும். நாங்கள் அன்றிருந்த அமைப்புகள் உளவு பிரிவினர்கள் இராணுவத்திலேதான் மிகவும் திறமைசாலிகளான உளவுத்துறை அமைப்புகள் இருந்து கடற்படையினர் ஏர்போர்ஸ் போலீஸில் இருந்து அனைவரும் ஒன்று சேர்த்து எல்லா செவ்வாக்களையும் இது பற்றி கலந்துவிடப்பட்டது. அதுக்கு பின்னர் தான் பாதுகாப்பு சபைக்கு பற்றி கொண்டு வரப்பட்டது. இவ்வாறு நிலைமை இருந்தது, ஒன்று இருக்கின்றது. பிரதம அமைச்சர் ஒரு பக்கத்திலும் ஜனாதிபதியின் ஒரு பக்கத்திலும் இருந்து கொண்டு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பதை நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். நேர்மையாகவே தயவு செய்து இதை நீங்கள் வேடிக்கையாக எடுத்துக் கொள்ள வேண்டாம், இந்த தாக்குதலை நீங்கள் வேடிக்கையாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். இது நாட்டு மக்களுடைய ஒரு பிரச்சினை. குறுக்கீடு.
கௌரவ
எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை பேசுங்கள். அந்த பிரதம அமைச்சர் பதவி மீண்டும் பெற முடியும் என்ற பல பேர் உங்களுடைய பக்கத்தில் இருக்கின்றார்கள், பெற முயற்சிக்கின்றார். கௌரவ சபாநாயகர் அவர்கள், நான் இதை விட அதிகமாக பேசுவதற்கில்லை. எமது கவலையை, எமது அனுதாபத்தை, எதிர்கட்சியில் அனைவருடைய அனுதாபத்தையும், இந்த நாட்டுக்காக, தேசத்துக்காக இறந்தவர்களுக்கு எமது சோகத்தை தெரிவிக்கின்றோம். காயமுற்றவர்களுக்கும் நாங்கள் துரிதமான சுகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். இவ்வாறு ஒரு சம்பவம் நடைபெறாமல் எந்த விதமான இனத்துக்கு மதத்துக்கு நாங்கள் விரலை நீட்ட வேண்டாம். பயங்கரவாதத்தின் காரணமாக இது பயங்கரவாதிகள் அவர்கள் அடக்குவதற்காக நடவடிக்கை மேற்கொள்வதில் எமது ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குகின்றோம். மிகவும் நன்றி. கௌரவ ஜனாதிபதி சட்டத்திரம் ராஜபக்ஷ அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டது கௌரவ கட்சி தலைவர். அதனால் அந்த தக்கடியான் சொல் அவடத்தில் இருக்கின்ற அந்த சொல்லை நாங்கள் நீக்கிவிடுகின்றேன். ஆகவே நீங்கள் உங்களுக்கு நாளைய தினத்தில் அதற்காக பதில் கொடுக்கின்றேன். கௌரவ ராஜபக்ஷ அவர்கள், விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள், சுருக்கமாக சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வாய்ப்பை தந்தமை தொடர்பாக எனது மரியாதையை தெரிவிக்கின்றேன். இது அரசியல் பேச்சோன்றே நான் செய்வதில்லை சபாநாயகர் அவர்களே. நான் செய்வது 2016 நவம்பர் மாதம் 18 தேதி நான் சொன்னேன், தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் குடும்ப 4 குடும்பங்களைச் சேர்ந்து 32 ஐசிஎஸ்க்கு சென்று பயிற்சி பெற்று இந்த நாட்டினுடைய பயங்கரவாத தாக்குதல் ஒன்றுக்கு தயாராகின்றார்கள் என்று அன்று அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பிரஸ் கான்பரன்ஸ் வைத்து கூறினார்கள். நான் சொல்வது பொய் என்று கூறினார்கள். இந்த முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்கள் என்னை சபித்தார்கள். இந்த கொலைகளுக்கு அந்த அமைச்சர்களும் இந்த முஜிபுர் ரஹ்மானும் அந்த கொலைகள் தொடர்பாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறுக்கீடுகள் சபையை ஒத்திவைப்பதற்கான பிரேரணை எதிர்ப்பான விவாதம் பாராளுமன்றம் நாளைய தினம் 10 மறுவலை ஒத்திவைக்கப்பட வேண்டும் என பிரார்த்திக்கப்படுகின்றது.